சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 37 யவன மந்திரம், பூதத்தின் தந்திரம். ஆகவே இந்த ஓலையில் கையெழுத்திட்டு நானும் நீயும் ராணியும் அமைச்சருமாக மாறுவது இங்குள்ள யவனர்களின் பிற்காலத்தை உருக்குலைப்பதாகும், தவிர யவனகுருமார்கள் நம்பிக்கைக்கு முரண்பாடாகும் என்றாள்.
என்ன, யவனகுருமார்கள் நம்பிக்கைக்கு முரண்பாடா
என்று ஆச்சரியத்தோடு கேட்டான் டைபீரியஸ். ஆம் டைபீரியஸ், யவனகுருமார்கள் என்ன சோதிடம் கூறினார்கள் தெரியுமா?
தெரியுமே, தாங்கள் புகாரின் ராணி ஆவீர்கள் என்று சொன்னார்கள்.
அது மட்டுமல்ல டைபீரியஸ், நான் தமிழகம் வந்ததும் ஒரு தமிழனை சந்திப்பேன், யவன அரசனிருவ அவன் உதவுவான் என்று கூறினார்கள்.
ஆமா, டைபீரியஸ் மெல்ல பதில் சொன்னான்.
ராணியின் அடுத்த சொற்களில் வெறுப்பு கலந்திருந்தது. நமக்கு உதவக்கூடிய ஒரே தமிழனை யவன நாட்டுக்கு அனுப்பிவிட்டாய். இந்த மண்ணை நான் தொட்ட முதல் நாளே என்னை காத்தவர் சோழர் படை உப தலைவர். பிறகு ஒவ்வொரு சமயத்திலும் என்னை காத்திருக்கின்றார். வந்திருந்த அன்றே அவரிடம் நான் சொன்னேன், விதி எங்கள் இருவரையும் பிணைத்திருக்கிறது என்று. அவர் நம்பவில்லை, நான் நம்பினேன். இப்பாலஸ் நம்பினான். அந்த நம்பிக்கைக்கு அத்தாட்சிகள் தொடர்ந்து வந்தன. அவர் இதயத்தை நான் பிளந்தேன். நான் இந்த நாட்டுக்கு வரும் வரை அவர் இதய மண்டபம் ஒன்றாக இருந்தது. ஒரே சிலை அதில் வாசம் செய்தது. அந்த மண்டபத்துக்கு நான் குறுக்கு சுவர் எடுத்தேன். ஒரு மண்டபத்தை இரண்டாக்கினேன். ஒரு அறையில் நானும் அமர்ந்தேன். இரண்டு பட்ட இதயத்தோடு அவர் திண்டாடினார். விதி அவரையும் என்னையும் இணைபெறியாமல் சேர்த்து வைத்தது. இன்னும் சில நாட்களில் அந்த இதய மண்டபம் முழுவதுமே எனக்கு சொந்தமாக இருக்கும். அவர் உதவியால் புகாருக்கு ராணியாக இருப்பேன். இது யவனகுருமார்கள் சோதிடத்துக்கும் சரியாக இருந்திருக்கும். இந்த பிரவாகத்துக்கு குறுக்கே நீ அணை போட்டிருக்கின்ற டைபீரியஸ். அந்த அணை நிலைக்காது. மனிதர்கள் திட்டப்படி காரியங்கள் நடப்பதால் விதியின் கரத்துக்கு வலிவிருக்குமா? பொறுத்து பார் டைபீரியஸ் என்றாள். பொறுத்து பார்க்கும் நிலையில் டைபீரியஸ் இல்லை. யவன ஆதிக்கத்தை தவிர வேறு எதுவும் தெளிவான அவன் சிந்தைக்கு எட்டவில்லை. அவனும் யவனந்தான், விதியின் நம்பிக்கை உள்ளவன்தான். ஆனால் டைபீரியஸ் பெருவீரன், அந்தந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் அனுகூலங்களை நழுவவிட இஷ்டம் இல்லாதவன். ஆகவே புகாரை தன் கையிலிருந்து நழுவவிடக்கூடிய இஷ்டம் இல்லாமல் ராணியை பார்த்து திட்டமாக சொன்னார்.
ராணி, படைத்தலைவன் என்ற முறையில் நான் கற்ற வித்தை இதுதான். புகாரை இருங்கோவில் நமக்கு அளிக்கிறார். நீங்கள் பேரமைச்சரின் சாசன ஓலையை மறைக்காத பட்சத்தில் அப்பொழுது புகாரின் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை கட்டாயப்படுத்தியிருப்பேன். நாட்கள் சில கடந்துவிட்டன, இன்னும் காரியம் மிஞ்சிவிடவில்லை. ஆகவே சோழ மன்னன் மிகுமதியை அங்கீகரிக்கும்படி உங்களை கேட்கின்றேன். கிழக்கு பகுதியில் பெரும் கோட்டை வலு உள்ள ஒரே துறைமுகம் புகார். இதை அடைவதால் உண்டான அனுகூலங்களை நான் அறிவேன். ஓலையில் கையெழுத்திடுங்கள். இல்லையேல்?
இல்லையேல்? ராணி கேட்டால் அலட்சியமாக.
இல்லையில் உங்கள் சார்பில், யவனர் சார்பில் நான் அங்கீகரிப்பேன் புகாரை.
நான் மறுத்தால்?
மறுக்கும் நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள்.
என்னை சிறையிடுவாய்.
நான் விரும்பாத அந்த பணிக்கு என்னை ஏவாதீர்கள்.
ராணியின் கண்களில் லேசாக கோபம் துளிர்த்தாலும் அதை அவள் உடனே மறைத்துக் கொண்டாள். புகாரை இந்த தருணத்தில் என் வசமாக்கிக் கொள்ள நான் விரும்பவில்லை டைபீரியஸ் என்று தன் கருத்தை திட்டமாக சொன்னாள். டைபீரியஸின் உள்ளத்தில் எத்தனை எத்தனையோ உணர்ச்சிகள் எழுந்து தாண்டவமாடினாலும் அவன் முகம் மட்டும் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் கல்லாக இருந்தது.
அப்படியானால் காவலரை தொடர்ந்து செல்லுங்கள் ராணி என்று வறண்ட குரலில் கூறினான் டைபீரியஸ்.
ராணி அவனை நன்றாக ஏறெடுத்து நோக்கினாள். அவன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் தெரியவில்லை என்றாலும் அந்த சமயத்தில் தன் திட்டங்களை நிறைவேற்றுவதில் டைபீரியஸ் உறுதி கொண்டிருக்கின்றான் என்பதையும், அதற்காக தன்னை சிறை செய்வதை ஒரு கடமையாகவே கருதுகின்றான் என்பதையும் அந்த கல் முகத்திலிருந்தே உணர்ந்து கொண்டாள். அதலால் அவள் வேறெதுவும் பேசாமல் வீரர்களை தொடர்ந்து சென்றாள். டைபீரியஸ் உத்தரவிட்டதும் அவளை முதலில் அணுகிய வீரர்கள் அவர்கள் இருவருக்கும் நடந்த தர்க்கத்தை கேட்டதும் பெரிதும் திகைத்து விட்டார்கள். அதலால் ராணியை அதிகமாக நெருங்காமல் சற்று தள்ளி நடந்து இந்திர விழா விடுதியின் கீழறை ஒன்றில் அவளை புகச் செய்து வாயிலே நின்று கொண்டார்கள். காவலர் தன்னை தொடர்ந்து உள்ளே வரவில்லை என்றாலும் வாயிலில் காவல் செய்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்ட ராணி அறையை சுற்றுமுற்றும் கவனித்தாள். ஒரு அரசுக்கு வேண்டிய சகல சௌகரியங்களும் அந்த அறையில் இருந்ததை கவனித்த ராணி தன்னை சிறை செய்ய முன்னேற்பாட்டுடனேயே டைபீரியஸ் நடந்து கொண்டிருக்கின்றான் என்பதையும் புரிந்து கொண்டாள். அறை விசாலமாக இருந்தது. அறையின் இரு கோடிகளில் ஓய்வெடுக்கும் அறை என்று பல அறைகள் அந்த பெரு அறைக்குள்ளேயே இருந்ததை பார்த்த ராணி, இது சோழ நாட்டு ராணிகள் தங்கும் அறைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாள். அந்த அறையின் தெற்கோடியில் இருந்த சாளரத்தை அணைத்து காவிரி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சாளரத்தை நோக்கி சென்று வெளியே எட்டி பார்த்த ராணி எதிரே தெரிந்த வானகரை குன்றையும் அதன் பலமான கோட்டை வரிசைகளையும் கண்டு பெரும் மூச்சு எறிந்தாள். அந்த கோட்டையின் தலைவன் யவன நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றான் என்பதை அங்குள்ள குமரன் சென்னியும் பரத வள்ளாளனும் அறிவார்களோ என்னவோ என்று நினைத்து விடை காணாது கண்கலங்கினாள் ராணி. டைபீரியஸ் ஒரு காரியத்தில் முனைந்தால் அதை திட்டமாக செய்து முடிப்பான் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லாத ராணி இளம்சழியன் கதியை நினைத்து பெரும் கவலை கொண்டாள். இளம்சழியன் நிலை பற்றிய தகவலை வானகரை குன்றுக்கு எப்படி அனுப்பலாம் என்பதை அன்று பகல் முழுவதும் யோசித்து பார்த்தாள். யோசனை சிறிதும் பயன் தராததால் பெரிதும் வியாக்குளத்திற்கு உள்ளானாள். தனக்கு உணவு கொண்டு வந்த பணியாட்களிடமும் உடையும் ஆபரணங்களையும் கொண்டு வந்த யவன பணி பெண்களிடமும் புகாருக்கு சமீபத்தில் வந்த யவனர் கப்பலின் பெயர் என்ன, என்று அந்த கப்பல் புறப்பட்டது என்பதை விசாரிக்க அவள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வீணாயின. பணியாட்களும் பணிப்பெண்களும் அவளுக்கு எந்தவித பதிலும் சொல்ல தரமற்றவர்களாக இருந்தார்கள். மேலும் மரியாதை காட்டினார்கள். ராணி ராணி என்று பயந்து பயந்து அழைத்தார்கள். ஆனால் அந்த மரியாதையும் மேற்பூச்சாகவே இருந்தது. அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தது தான் அல்ல, டைபீரியஸ் தான் என்பதை ராணி உணர்ந்தாள். உணர்ந்ததால் எதற்கும் சோகம் கொள்ளாத ராணி கூட பெரும் சோகத்துக்கு உள்ளானாள். பகல் சென்று இரவு வந்தது. ஆனால் அந்த இரவும் எந்த சாந்தியையும் அளிக்கவில்லை அவளுக்கு. சில வினாடிகள் படுக்கையிலும் பல வினாடிகள் பலகணியிலும் இருந்து காலத்தை ஓட்டினாள். அந்த பலகணியும் முதல் ஜாமத்திற்கு பிறகு சாத்தப்பட்டு அதன் வெளிப்புறங்கள் பெரும் இரும்பு சாலைகளால் இருக்கப்படுவதை ராணி அறிந்தாள். அறையின் வாயிற்கதவுகள் மட்டும் மூடப்படாமல் இருந்தாலும் அவற்றை வீரர்கள் காத்து நிற்பதை அவள் உணர்ந்தாள். அன்று முழுவதும் டைபீரியஸ் அவளை வந்து பார்க்கவே இல்லை. நாழிகை ஓட ஓட சங்கடப்பட்ட ராணி அந்த பெரும் அறையின் நடுமஞ்சத்திலேயே படுத்து புரண்டாள். இரண்டாவது ஜாமம் முடிந்தது. அதற்கு மேல் தனக்கு உதவி ஏதும் வர காரணம் இல்லை என்பதையும் இனிதான் டைபீரியஸின் அடிமைதான் என்பதையும் புரிந்து கொண்ட ராணி ஓரளவு மனோதைரியத்தை இழக்கவும் தொடங்கினாள். அவள் நினைவு கடலில் எங்கோ சென்று கொண்டிருந்த இளம்சழியனை தொடர்ந்து சென்றது. அதனால் ஓரளவு சாந்தி பெற்ற ராணி மஞ்சத்தில் சயனித்து சிறிது நேரம் கண்களை மூடினாள். அப்புறம் தூக்கம் வராததால் எழுந்திருந்து அந்த பெரு அறையின் மூளையில் இருந்த உள்ளறை பஞ்சனையில் படுக்க சென்றாள். மூன்றாவது ஜாமம் ஏறி கொண்டிருந்ததால் புகாரின் அரவம் அடங்கிவிட்டதன் விளைவாக இரும்பு சலாகையின் பிணைக்கப்பட்ட பெரும் சாளரத்தின் மூலம் வந்து கொண்டிருந்த ஜன நடமாட்ட ஓசை அடங்கி காவேரி பிரவாக ஒளி மட்டுமே ஓங்கி நின்றதால் அச்சமூட்டும் அமைதியே அந்த அறையில் பரவி கிடந்தது. அந்த நிசப்தத்தை கூட லட்சியம் செய்யாமல் ராணி உள் அறைக்கு சென்று பஞ்சனையில் படுத்தாள். கண்களை அசதியால் சற்றே மூடி உறங்க முயன்றாள். அப்படி கண்களை மூடினாலும் உறக்கம் பிடிக்காததால் விழித்தே சிலை என்று கிடந்த ராணி திடீர் என்று எச்சரிக்கை அடைந்தாள். அவள் படுத்திருந்த கட்டில் மெல்ல மெல்ல யாராலோ அசைக்கப்படுவது போல தோன்றியதால் ராணி மூச்சை பிடித்துக் கொண்டு படுத்திருந்தாள். இருமுறை அசைக்கப்பட்டதால் ஆடிய கட்டில் பிறகு அறையின் ஒரு ஓரத்தை நோக்கி மிக மெதுவாக நகரவும் தொடங்கியது. ராணி பிசாசுகளை நம்பிக்கை இல்லாதவள் தான். ஆனால் இரவில் ஒரு கட்டில் தானாக நகர்ந்தால் யாரை தான் அச்சம் அணுகாது? ஆகவே ஓரளவு அச்சத்துடனேயே ராணி மெல்ல பஞ்சனையில் புரண்டு மஞ்சத்தின் அடிப்பாகத்தை நோக்கினாள். அங்கு யாரும் இருப்பதாக ராணிக்கு தெரியாததால் அவள் பீதிக்கும் குழப்பத்துக்கும் இலக்கானாள். பூம்புகாரை டைபீரியஸ் அடிமைப்படுத்த முயலுவதால் அந்த பெரும் துறைமுக நகரின் காவல் தேவதையான நாளங்காடி காவர் பூதமே தன் கட்டிலை அசைத்தெடுத்து செல்கிறதோ என்று நினைத்து ராணி மெல்ல நடுங்கவும் செய்தாள். அவள் நடுக்கத்திற்கு நியாயம் கற்பிக்கும் முறையில் கட்டிலுக்கு சற்று தூரத்தில் இருந்த சாளரமும் யார் உதவியுமின்றி மெல்ல அசைய தொடங்கியது. இது காவர் பூதத்தின் தந்திரம்தான் என்று தீர்மானித்துக் கொண்ட ராணி மஞ்சத்திலேயே மண்டியிட்டு உட்கார்ந்து நீண்ட நேரம் யவனுகுருமார்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரங்களை ஓதி பயத்திலிருந்து விடுபட முயன்றாள். அந்த மந்திரம் அவள் உள்ளத்தை ஒலித்தது. ஆனால் காதில் ஒலித்தன ராணி ராணி என்ற சொற்கள் தெளிவுடன் இருமுறை. அந்த குரலை எங்கோ கேட்டது போல் இருந்தது ராணிக்கு. ஆனால் உருவம் ஏதும் இல்லாமல் அந்த ஒளி மட்டும் எப்படி கேட்கிறது என்பதை புரியாததால் ராணி கண்களை விழிக்காமலே யார் நீ என்று கேட்டாள். பதில் திடமாகவும் மெல்லவும் வந்தது. பதிலை கேட்டதும் உடல் சிலிர்த்தது ராணிக்கு. என்ன அதிசயம், இது எப்படி சாத்தியம் என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டாள் ராணி. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.